கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, அவனுடைய சமூகத்தில் நாம் மகிழ்ச்சியோடு கூட அவரை ஆராதித்து கொண்டிருக்கின்றோம். மகிழ்ச்சியாய் பாடல்கள் எல்லாம் பாட கேட்டோம். எத்தனை பாக்கியம், கர்த்தர் எவ்வளவு கிருபைகளை ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு தந்திருக்கிறார். மகிழ்ச்சியோடு கூட ஆண்டவர் நம்மை வழிநடத்தி வருகிறார். இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் அவனுடைய வார்த்தையை தியானிப்பதற்கு நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, நீர் பேசுகிற தெய்வம் சுவாமி, நீர் பேசும் அப்பா. எத்தனையோ சத்தங்கள் எங்கள் காதுகளில் விழுந்து கொண்டே இருக்கிறது. சில சத்தங்கள் எங்களை பயப்படுத்துகிறது, சில சத்தங்கள் எங்களை மகிழ்விக்கிறது, சில சத்தங்கள் எங்களை கவலைக்குள் தள்ளுகிறது, சில சத்தங்கள் கர்த்தாவே எங்களை யார் என்று சிந்திக்க வைக்கிறது. உம்முடைய வார்த்தைகளோ கர்த்தாவைங்கள் ஆத்துமாவை நினமுள்ளதாய் மாற்றுகிறது சுவாமி. அன்றைக்கு சாமுவேல் ஜெபித்ததை போல நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பேசும், உமது அடியான் கேட்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய கரத்தில் இந்த நேரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். லைன்ல இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். வார்த்தைகளை கொண்டு கர்த்தாவே எங்களுக்கு தேவையான மன்னாவை பகிர்ந்து நீர் தாரும் சுவாமி. வசனத்தை கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, இந்த வார்த்தைகள் எங்களுக்குள் 30, 60, 100 மாறட்டும் சுவாமி. கனி கொடுக்கத்தக்கதாய் அதை நீர் விதைப்பீராக. எங்கள் இருதயத்தை பக்குவப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்றராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலும் நாம் வாசிக்க கேட்ட மார்க்கு எழுதின நற்செய்தி நூலின் 10வது அதிகாரத்தை நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். இந்த நாளிலே நம்முடைய சிந்தனைக்காக இயேசு கிறிஸ்துவானவர் சொன்ன ஒரு சம்பவத்தை நாம் இன்றைக்கு சிந்திக்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவானவர் அவர் இந்த பூமியிலே நடந்து வந்த வாழ்ந்த காலத்தில் அநேக காரியங்களை ஆண்டவர் அநேகருக்கு பகிர்ந்து கொடுத்தார். பார்த்தீங்கன்னா உவமைகளாக சொன்னார், சில சம்பவங்களை சொன்னார், சில காரியங்கள் என்ன நடக்கப் போகிறது என்பதை சொன்னார். அந்த வரிசையில் ஆண்டவர் சிலருடைய வாழ்க்கையை நேருக்கு நேராக சந்தித்ததையும் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எனவே இந்த நாளிலே நாம் அதை தான் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் ஒவ்வொருவரோடும் கூட பேசும்போது சில காரியங்களை கற்றுக் கொடுக்கின்றார். அந்த வரிசையில் இயேசுவை சந்திக்க ஒரு வாலிபன் இயேசுவண்டை வந்தான். இயேசு அவனோடு கூட பேசினார். ஆண்டவர் அவனிடத்தில் சில காரியங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுக்க விரும்பினார். ஒருவேளை இந்த மாலை நேரத்தில் மகிழ்ச்சியோடு நமக்கும் கூட ஆண்டவர் சில காரியங்களை கற்றுக்கொள்ள விரும்புகிறார். இந்த நாளினுடைய வேதாகமத்தை நாம் வாசிக்க கேட்டு மார்க் 10வது அதிகாரத்துக்கு திருப்பி வைத்துக் கொள்வோம். அதற்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், அ டேஞ்சரஸ் பிளஸ்ஸிங், ஒரு ஆபத்தான ஆசீர்வாதம். நம்ம கேட்கலாம், ஆபத்தான ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் இருக்கிறதா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆனால் அந்த ஆசீர்வாதம் சரியாக பயன்படுத்தாத பொழுது அது ஆபத்தாகவும் மாறிவிடக்கூடும். எனவேதான் இதை ஆபத்தான ஆசீர்வாதம் என்று சொல்லி நான் சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லா ஆசீர்வாதங்களும் ஆண்டவர் நமக்கு கிருபையாக தருகின்றார். ஒருவேளை ஒவ்வொரு வாழ்க்கை சூழலிலும் அநேக காரியங்களை நாம் கடந்து வருகிறோம். சில நேரங்களில் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவர் பொக்கிஷத்தை கொடுக்கிறார், நல்ல உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கிறார், நல்ல படிப்பை கொடுக்கிறார், நல்ல உறவுகளை கொடுக்கிறார், நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கை சூழ்நிலைகளை கொடுக்கிறார். அநேக நேரங்களில் அவைகள் எல்லாம் நம்மை மகிழ்விக்கிறது. ஆனால் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யோசித்து பாருங்கள், தேவன் தந்த உச்சிதமான ஆசீர்வாதங்களில் சில காரியங்கள் சில நேரங்களில் நாம் தேவன் அண்டை வரக்கூடாதபடி நம்மை பின்னாக இழுக்க ஆரம்பிக்கின்ற பொழுது அவைகள் ஆபத்தான ஆசீர்வாதங்களாய் மாறிவிடுகிறது. அப்போ ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஆபத்தான காரியங்களாக அல்லது நாம் தேவனோடு கூட நெருங்க முடியாமல் நம்மை தடுத்து விடுகிறது என்பதை தான் இந்த நாளிலே நாம் சிந்திக்க போகிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எனவே ஆண்டவர் தந்த எல்லா நன்மைகளுக்காக ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். அவைகளை சரியாக பரிபாலனம் பண்ண, அதை சரியாக நம்முடைய வாழ்க்கையிலே பயன்படுத்த ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்போம். We have to ask God, Lord, give your extra wisdom to handle ஆல் த பிளஸ்ஸிங்ஸ் வாட் ஆல் யூ ஹவ் கிவன் டு மீ அண்ட் மை ஃபேமிலி. ஒருவேளை அவைகளை நான் சரியாக பயன்படுத்தாவிட்டால் அது ஆபத்தாக மாறிவிடுமே. சிந்திக்க போகிறோம் பிரியமானவர்களே, மார்க்கின் 10 அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் அங்கே 17 வசனத்தில் இவ்விதமாக ஆரம்பிக்கிறார். வாசியுங்கள்.
பின்பு அவர்
புறப்பட்டு
வழியில் போகையில்
பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவானவர் இங்கே அநேக காரியங்களை சொல்லிக் கொண்டே வருகின்றார். அவர் சொல்லும் பொழுது அவர் இயேசு வண்டை அநேக சிறு பிள்ளைகளை எல்லாம் கொண்டு வருகிறார்கள். அவர்களை எல்லாம் ஆண்டவர் தடை செய்யாதிருங்கள் என்று சொல்லி அவர்களோடு கூட சம்பாஷணை முடிக்கின்றார். முடித்த பிறகு 17 வசனம் இவ்விதமாய் ஆரம்பிக்கிறது. பின்பு அவர் புறப்பட்டு வழியில் போகையில், பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்திற்கு பிரயாணப்படுகின்றார். இந்த வார்த்தை எவ்வளவு ஆழமான வார்த்தை என்று சொன்னால், கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த வார்த்தையில சொல்லுகிறது, ஜீசஸ் வாஸ் ஆன் மூவ். ஆண்டவர் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போய்கொண்டிருக்கிறார். இயேசு இருக்கிற இடத்தில்தான் சமாதானம் வரும், ரட்சிப்பு வரும், மன்னிப்பு வரும், கிருபைகள் இருக்கும். அப்ப இயேசு இருக்கிற இடத்தில் அவரை போலவே பின்தொடர நீங்களும் நானும் அழைக்கப்படுகிறோம். மெனி டைம் நாம் இருக்கிற இடத்திலே இருந்து கொள்ளவும், தேவன் நீர் எங்கு வேண்டுமானாலும் நீர் போகும் என்று அனுமதிக்கின்ற பாதைகளில், ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆண்டவருடைய அவர் வைத்திருக்கிற உச்சிதங்களை பெற முடியாது. பாருங்கள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவானவர் மூவ் பண்ணுகிறார் ஒரு இடத்தை விட்டு. அவர் he was moving from a place to place என்று பார்க்கிறோம். நாமும் கூட ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடம் போக வேண்டும் என்று சொன்னால், we need to have ஒரு plan இருக்கணும். இதற்கு நான் முன்னே போக போகிறேன் என்கிற ஆர்வம் இருக்க வேண்டும், அல்லது அந்த ஆசை இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் நாம் என்ன செய்வோம் தெரியுமா? யாராவது ஒருத்தர் நம்மை ஒரு இடத்துக்கு வாங்கன்னு சொன்னா, இப்ப நான் வரமாட்டேன், எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் பிரியமானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்களும் நானும் பின்னடக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த வேத வசனத்தில் பாருங்கள் அங்கே என்ன நடக்கிறது. அந்த வசனத்தை திரும்ப வாசிங்கள், 17 வசனம்.
பின்பு அவர் புறப்பட்டு
வழியில் போகையில்
ஒருவன் ஓடி வந்தான்.
ஒருவேளை பிரியமானவர்கள், அந்த வார்த்தை இன்னும் ஆழமாய் நாம் படிக்க வேண்டும். A man was running. நார்மலா யூத ஜனங்கள் ஓடமாட்டார்கள். ஏன் ஓடமாட்டார்கள் என்று சொன்னால், they are the royal people. அவர்கள் எப்பொழுதுமே ராஜ வஸ்திரம் தரித்தவர்களாக அவர் நடக்கும் போதே தங்களுடைய ஹை பிரஸ்டீஜ், அவருடைய தனித்தன்மையை காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி மெதுவாக நடப்பார்கள். யார் ஓடுவா தெரியுமா? ஒன்று சிறு குழந்தை ஓடும், இல்லை என்று சொன்னால் ஒருவன் அடிமையாகவோ வேலைக்காரனாக நியமிக்கப்பட்டவன் எஜமானை கண்ட மாத்திரத்திலே ஓடுவான், ஆனால் மற்றவர்கள் ஓட மாட்டார்கள். ஆனால் இங்கே ஒரு மனிதன் வேகமாய் ஓடி வருகிறான். ஆனால் வேதம் சொல்கிறது, அவன் ஒரு செல்வந்தன், அவன் ஒரு வாலிபன். He was not a child, he was not a slave or a servant, but he was a man. ஒரு நல்ல ஒரு வாலிபன், நல்ல செல்வந்தனாக இருக்கின்றான். வந்தவன் பாருங்கள் ஓடி வருகிறான். ஓடி வந்து முழங்கால் படியிட்டு, அவருக்கு முன்பாக அவன் முழங்கால் படியிட்டான். இன்னும் அதை ஆழமாய் சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால், இட் இஸ் another unusual thing. இன்னொருவருக்கு முன்பாக ஒரு யூதன் போய் முட்டி போடுவது என்பது, இட் இஸ் சம்திங் அன்யூஷுவல். காரணம் என்ன என்று சொன்னால், நாங்கள் எல்லாம் ஆபிரகாமினுடைய சந்ததி, எங்களுக்கெல்லாம் ஒரு கடவுள் உண்டு, அவர் எங்களை உருவாக்கினவர், அவர் எங்களுக்காகவே நித்திய ராஜ்யத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார், அவருடைய பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோம், யாருக்கு முன்பாக நாங்கள் மண்டியிட மாட்டோம். ஆனால் பிரியமானவர்களே, இவனோ அங்கே என்ன செய்கிறான் பாருங்கள், மண்டியிடுகிறான். இது எதை காண்பிக்க தெரியுமா? He was in dire need. அவனுக்கு ஏதோ ஒன்று தேவை இருக்கிறது. அது என்ன தேவை? அவன் பாருங்கள் என்ன சொல்லுகிறான், முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அவனுடைய ஆசை எல்லாம், அவனுடைய விருப்பம் எல்லாம், இட் வாஸ் நாட் அன் ஆர்டினரி யூஷுவல் திங்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். ஹி வாஸ் ஆஸ்கிங், லார்ட், ஐ நீட் எட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவனை நான் சுதந்திரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். கிறிஸ்துவின் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யோசித்து பாருங்கள், அவன் கேட்ட காரியம் தவறாக கேட்டானா? இல்லை, அவன் சரியா அவன் தவறான காரியம் கேட்கவில்லை. அவன் ஒரு சரியான காரியத்தை தான் கேட்கிறான். அவன் சொல்றான், எனக்கு ஆண்டவரே ஒன்று வேண்டும், அது நித்திய ஜீவன். பழையற்பாட்டின் காலத்தில் பிரியமானவர்களே, அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், யூத பாரம்பரியத்தின்படி நித்திய ஜீவன் என்பது, இட் இஸ் அ ரிவார்ட் ஃபார் அ குட் லிவிங். நல்ல வாழ்க்கை வாழ்கிறவர்களுக்கு கொடுக்கப்படுகிற முடிவுதான் நித்திய ஜீவன். தட் வாஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் பீப்புள். ஆனால் இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா அவன் கேட்கிறான், எனக்கு ஒரு ஒரு தேவை இருக்குது, எனக்கு நித்திய வாழ்வு வேண்டும். பிரியமானவர்களே, இந்த வேத வசனத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த வசனத்தில் இயேசு கிறிஸ்து அவனிடத்தில் கேட்கிறார், வாசிங்கள் 18வது வசனத்தை.
அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. விபச்சாரம் செய்யாதீர்கள்.
போதும். பிரியமானவர்களே, அவன் வந்தவன் எப்படி கேட்கிறான் தெரியுமா? நல்ல போதகரே, நீர் என்ன அவர் சொல்றா பாருங்க, ஆண்டவர் கேட்கிறாரு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன். தேவன் ஒருவரே நல்லவர். இந்த வார்த்தையை நாம சிந்திக்க வேண்டும். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஏன் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார்? ஒருவேளை இயேசு கிறிஸ்து ஒரே வார்த்தையில் சொல்லியிருக்கலாம், நான் நல்லவன், எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். ஆனால் பிரியமானவர்களே, இயேசு இதை சொல்லவில்லை. அவர் சொன்ன வார்த்தையை பாருங்கள், அவர் என்ன சொல்றார் தெரியுமா? அவர் சுருக்கமாக ஒரு காரியத்தை சொல்றாரு, தேவன் ஒருவர் தான் நல்லவர். அவர் எதை சொல்லிக் கொடுக்க விரும்பினார் தெரியுமா? நான் கடவுள் இல்லை என்று சொல்லவில்லை, நான் நல்லவன் இல்லை என்று சொல்லவில்லை, ஆனால் கடவுள் நல்லவர் என்று காண்பிக்கின்றார். காரணம் என்ன தெரியுமா? அந்த ஓடி வந்த இளைஞனுடைய மனதில் இருந்த ஒரு எண்ணத்தை தேவன் மாற்றி அமைக்க விரும்பினார். அவன் என்ன என்ன வச்சிருந்தான் தெரியுமா? அதை தான் 19வது வசனம் சொல்லுகிறது. 19வது வசனத்தை வாசியுங்கள்.
விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக,
விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக,
கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கணப்பண்ணுவாயாக.
போதும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுக்கிறார் தெரியுமா? பழைய ஏற்பாட்டின் காலத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்ட கற்பனைகளை திரும்பவும் நினைப்பூட்டுகிறார். ஆண்டவர் சொல்றார், there are some do's and don'ts, இதை செய் இதை செய்யாதே என்பது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளை. யூத ஜனங்கள் 12 வயது ஆன மாத்திரத்தில் ஒவ்வொருவரும் தனித்தனியாக கட்டளைகளுக்கு கீழ்ப்படி அவன் பழகி கொள்ள வேண்டும், அல்லது அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். இதுதான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த மக்கள் கொண்டிருந்த மதத்தினுடைய அடிச்சுவடுகள். ஒருவன் சரியாக மதத்தை பின்பற்றினால் அவனுக்கு கொடுக்கப்படுகிற முடிவு நித்திய ஜீவன். இப்ப இவனிடத்தில் ஆண்டவர் தான் கேட்கிறார், நீ இதையெல்லாம் செய்கிறாயா என்று கேட்கிறார். ஆனால் அவனும் சொல்றான், ஆமா ஆண்டவரே, நான் கரெக்டா அதெல்லாம் செய்தேன், நான் சிறு வயது முதல் செய்கிறேன். அவன் சொன்னது தவறில்லை. பிரியமானவர்களே, மதம் சில கோட்பாடுகளை நமக்கு கற்றுக் கொடுக்கும், இந்த கோட்பாடுகள் வழியாக ஒரு வாழ்வு உண்டு என்று சொல்லிக் கொடுக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து வெறும் கோட்பாடுகளை கற்றுக் கொடுக்க வரவில்லை, மாறாக ஆண்டவர் புதிய உறவை காண்பிக்க வருகின்றார். ஒரு உறவு உனக்கு தேவை என்பதை ஆண்டவர் காண்பிக்கிறார். யோசித்து பாருங்கள் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த மனிதன் கேட்கிற வார்த்தைக்கு ஆண்டவர் இதை நீ செய்தாய், இதை நீ செய்யவில்லை, நீ சரி நீ தவறு என்று அவர் சொல்லவில்லை. அவர் ஒரே ஒரு வார்த்தையில கேட்கின்றார், இவைகளை எல்லாம் நீ செய்கிறன்றாயா என்று கேட்டார். அவன் சொல்ல, நான் இதை செய்து வருகிறேன். அவன் சிறு வயது முதல் செய்து வந்தான். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில கூட பிரியமானவர்களே, அநேக நேரங்களில் நம்ம நினைச்சுக்கிறது காரியம் என்ன தெரியுமா? நம்ம பல வருடங்களாக நம்ம கடமையை போல ஆண்டவரை ஆராதிக்கிறோம், கடமைக்காக வேதத்தை வாசிக்கிறோம், கடமைக்காக ஜெபிக்கிறோம், கடமைக்காக ஆண்டவருக்கு கொடுக்கிறோம். பிரியமானவர்களே, அதற்கு மேலாக நமக்கும் தேவனுக்கும் இடையில் ஒரு உறவு அவசியமாக இருக்கிறது. கடமைக்காக நாம் செய்கிற காரியங்கள் சில நேரங்களில் அது நம்மை ஏமாற்றி போடும். ஏன் தெரியுமா? மற்றவனை விட நான் அதிகம் கொடுக்கிறேன், மற்றவனை விட நான் அதிகம் ஜெபிக்கிறேன், மற்றவனை விட நான் அதிகம் பாடுகிறேன், நான் மற்றவனை விட நான் நல்லவனாக இருக்கிறேன், மற்றவனை விட நான் அதிகமாக ஆலயத்திற்கு போகிறவனாக இருக்கிறேன், மற்றவனை பார்க்கவே நம்ம என்ன செய்யும்? அநேக நேரங்கள் மதங்கள் கற்றுக் கொடுக்கும். ஆனால் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து மற்றவர்களோடு பார்க்கின்ற வாழ்க்கையை கேட்கவில்லை. அதை தாண்டி மேலாக நீ தேவனோடு கூட உள்ள உறவில் இருக்கிறாயா என்பதை ஆண்டவர் இந்த இடத்துல ஞாபகப்படுத்த விரும்புகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, many time we need to understand that religion produce confidence. நான் கரெக்டா இருக்கிறேன் என்று சொல்ல முடியும். நான் கரெக்டா இருக்கிறேன் என்று சொல்ல சொல்ல எனக்குள்ள ஒரு அரகன்ஸ் வந்து விடுகிறது, ஒரு பெருமை வந்து விடுகிறது. ஆனால் பிரியமானவர்களே, ஆண்டவர் எனக்கு எவ்வளவு தெரியும் என்பதை காட்டிலும் நான் எவ்வளவு தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதைதான் தேவன் பார்க்க விரும்புகின்றார். எனவேதான் கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து அவனிடத்துல சுருக்கமாய் ஒரு காரியத்தை அங்கே சொல்ல ஆரம்பிக்கின்றார். அவர் என்ன சொல்றார் தெரியுமா? அவனிடத்துல 21வது வசனத்தை வாசியுங்கள்.
இயேசு அவனை பார்த்து, அவனிடத்தில் அன்பு கூர்ந்து
உன்னிடத்தில்
ஒரு குறைவு உண்டு
நீ போய்
உனக்கு உண்டானவைகள் எல்லாம்
விற்று
தரித்திரருக்கு கொடு. அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுவாய் என்றார். அவன் மிகுந்த
ஆஸ்தியுடன் ஆண்டவர் சுருக்கமா ஒரு காரியத்தை அந்த வசனத்துல சொல்லுகிறார். அந்த வசனத்துல நிறைய முக்கியமான காரியங்களை நாம் சிந்திக்க போகிறோம். அதுல முதல் காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, என் பின்னால் வா என்று அழைத்தார். ஏன் இயேசு அழைத்தார்? கிறிஸ்துவுக்கு பெரிய மகன் யோவான் 14:6 இயேசு என்ன சொல்றது தெரியுமா? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கின்றேன். நான் தான் வழியாய் இருக்கிறேன், நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவனாய் இருக்கிறேன். நீ இந்த ரகசியத்தை புரிந்து கொள்ள நீ எனக்கு பின்னாக நடந்து வர வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒருவேளை கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் சுருக்கமா சொல்லிட்டாரு, என் பின்னால வானு. ஆனா அதற்கு முன்ன ஒரு முக்கியமான காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் அவனில் அன்பு கூர்ந்தார். பிரியமானவர்களே, ஆண்டவர் அவரண்டை வருகிற எல்லாரையும் நேசிக்கிறவர். இந்த உலகத்திலே ஒருவர் நம்மை நேசிக்கலாம், ஒருவர் நம்மை வெறுக்கலாம். நாமே மற்றவர்களை நேசிப்போம், மற்றவர்களை வெறுப்போம். ஆனால் ஆண்டவர் அவரிடத்தில் வருகிறவர் யாரானாலும் நேசிப்பார். எதற்கு தெரியுமா? வருகிறவர் யார் என்பதற்காக அல்ல, தேவன் யார் என்பதை காண்பிப்பதற்காக. அதனாலதான் ஆண்டவர் அந்த மனிதனை பார்த்தபோது அவனிடத்தில் அன்பு கூர்ந்தார். இன்றைக்கும் பிரியமானவர்களே, ஒரு மனிதன் நம்மண்டை வரும்பொழுது நாம் அவனை நேசிப்பதும் வெறுப்பதும் அவன் யார் என்பதை வைத்து. ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. ஆண்டவர் அவனிடத்தில் அன்பு கூர்ந்தார். மாத்திரமல்ல, அவனை பார்த்து என்ன சொல்ற தெரியுமா? அவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் பேச ஆரம்பிக்கின்றார். அந்த வார்த்தை ரொம்ப அருமையாய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு. இயேசு அவனை பார்த்து அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு என்று ஆரம்பிக்கின்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நமக்குள்ள தெரிந்த ஒரு காரியம்தான், இயேசு சொல்றாரு, உன்னிடத்தில் ஒரு குறை இருக்கிறது. இதை எப்படி சொல்லலாம் தெரியுமா? நீ ஒரு குறைவுள்ள மனிதன் என்று கிரேக்கத்தில் எழுதவில்லை. உன்னை தேவனை வருவதற்கு ஒரு காரியம் உன்னை பின்னாக பிடித்து இழுத்துக் கொண்டிருக்கிறது. அந்த காரியத்தை தான் நீ சீர்படுத்த வேண்டும். அந்த ஒரு குறைவு, ஒருவேளை பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்றாரு, ஒரு குறை உனக்குள் வந்துவிட்டது, இருக்கிறதை நான் பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆனா அவன் பாருங்க, சிறு வயதுல இருந்து அவன் ரெகுலர், ஹி வாஸ் ரெகுலர் இன் ஃபாலோயிங் ஆல் த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஆஃப் த கமாண்ட்மெண்ட். சட்டத்தின்படி எல்லாவற்றையும் சரியாக செய்கிறவன். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உன்னிடத்தில் ஒரு குறை இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும் நம்மிடத்தில் என்ன குறை நிறை இருக்கு என்பதை. உலகத்தில் உள்ள யாரும் நம்முடைய நிறைவையோ குறைவையோ 100% புரிந்து கொள்ளவும் முடியாது, நியாயப்படுத்தவும் முடியாது, நியாயம் தீர்க்கவும் முடியாது. ஆனால் ஆண்டவர் ஒருவர் இடத்தில் மட்டும்தான் உண்டு. ஆண்டவர் சொல்றாரு, உன்னிடத்தில் ஒரு குறைவு. கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நான் அதாவது ஒன்று உன்னை குறைவுபடுத்துகிறது. You need to understand. ஒருவேளை ஒன்று உன்னை பிடித்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை மார்க் மிக அருமையாய் சொல்லுகின்றார். இந்த வசனத்திலே பார்க்கும்போது அவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து இடம் விட்டு இடம் போய் கொண்டிருக்கிறார். We have to understand the background. Jesus was on move. நீங்களும் நான் அப்படி மூவ் ஆக வேண்டும். ஆனால் மூவ் ஆக முடியாமல் ஒன்று அவனை பிடித்து இழுத்து கொண்டிருக்கிறதை இயேசு கிறிஸ்து நினைப்பூட்டுகிறார். ஒருவேளை நீ கட்டளைகளை எல்லாம் கீழ்ப்படுகிறாய், எல்லாம் நல்லா இருக்கிறது, ஆனால் நீ நான் போகின்ற பாதையில் உன்னால் நடந்து வர முடியவில்லை, அல்லது you are stuck at ஏதோ ஒரு காரியம் உன்னை தடை பண்ணுகிறது என்று சொல்லுகிறார். அப்ப பாத்தீங்கன்னா பிரியமானவர்களே, ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? அவர்கள் போய் எல்லாவற்றையும் விட்டு விட்டு எனக்கு பின்னாடி வா என்று சொல்லுகின்றார். ஒருவேளை நம்ம யோசித்து பார்க்கலாம், எல்லாவற்றையும் விற்க சொன்னது இட் இஸ் நாட் அ யூஸ்வல் திங். அது ஒரு சாதாரண காரியம் அல்ல. தட் இஸ் சம்திங் அன்யூஷுவல், அன்எக்ஸ்பெக்டட். அவன் எதிர்பார்க்கவும் இல்லை. நம்ம இடத்துல யாராவது ஒருத்தர் வந்து உங்ககிட்ட இருக்க எல்லாத்தையும் விட்டுட்டு வா, சொத்தெல்லாம் விட்டுன்னு சொன்னா நம்ம யாருமே வரமாட்டோம். யார், எவ்ரிபடி வில் ஆஸ்க் எ செகண்ட் க்வெஸ்சன். அதே போல தான் அந்த மனிதனும் கூட எல்லாவற்றையும் விட்டுவிடு என்று சொல்கிறார். ஆனால் தட் இஸ் நாட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதற்கு அடுத்து வருகிற திரும்ப என் பின்னே வா என்று சொல்கிறார். பாருங்கள், There is some truth is found. அங்கதான் சில சத்தியத்தை ஆண்டவர் அவனுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறார். பிரியமான தேவடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களை அழைக்கிறார். மார்க் 1:16-18
அவர் கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில்,
கலிலேயா கடலோரமாய் நடந்து போய் அங்கே நடந்து போகிற நேரம், ஜீசஸ் வாஸ் மூவிங் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ்.
மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த
சீமோன்,
அவன் சகோதரன் அந்திரேயா
சீமோன் அந்திரேயா இருவரையும்
கடலில் வலை போட்டுக் கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டார்,
அவர்களை பார்க்கிறார்.
இயேசு அவர்களை நோக்கி என் பின்னே வாருங்கள் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன்.
ஒருவேளை அந்த வார்த்தை அவளுக்கு எப்படி இருந்திருக்கும், வாங்க மனுஷரை பிடிக்க போலான்னு அவங்க நினைச்சிருப்பாங்க. What Jesus is telling? Is it something unusual? மனுஷரை பிடிப்பதென்றால் என்ன? சில நேரங்களில் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையில் ஆழமான அர்த்தம் உண்டு. ஆண்டவர் சொல்கிறார், நான் என்ன பணி செய்ய விரும்புகிறேனோ அதே பணியை நீயும் செய்ய வேண்டும் என்று நான் உன்னை அழைக்கின்றேன். நான் மனிதனை மீட்க வந்தேன், மனிதனை நேசிக்க வந்தேன், மனிதனை மன்னிக்க வந்தேன், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வந்தேன். ஆண்டவர் சொல்றாரு. ஆனா உடனே அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க தெரியுமா? வலைகளை எல்லாம் விட்டார்கள், இயேசுவுக்கு பின் நடந்தார்கள். இது முதல் சந்திப்பு. இது ஒரு சில சீடர்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பினுடைய முதல் பக்கம். மார்க் 2 அதிகாரத்தை பாருங்கள், 14வது வசனம்.
அவர் திரும்ப நடந்து போகையில்
அங்க அகைன் ஜீசஸ் வாஸ் ஆன் மூவ்.
அல்பேயுவின் குமாரனாகிய
லேவி என்கிற ஒருவனை ஆண்டவர் பார்க்கிறார்.
ஆயத்துறையில் உட்கார்ந்திருக்கதை
கண்டு, அவன் டாக்ஸ் ஆபீஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்கான். அவன் வந்து ஒரு நல்ல டாக்ஸ் கலெக்டர், ஒருவேளை நல்ல செல்வந்தனாக கூட இருந்திருப்பான்.
எனக்கு பின் சென்று வா என்றார்.
அவனையும் பார்த்து ஆண்டவர் இதே வார்த்தை சொல்றாரு, ஏன் பின்னால வா அப்படின்னாரு.
அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான்.
அவனும் அவருக்கு பின்னாடி போயிட்டான். யோசித்து பாருங்க, முதல்ல மீன் பிடிக்கிறவங்க பின்னாடி வர ஆரம்பித்தார்கள், பின்னாடி வாண்டாரு வந்துட்டாங்க, இங்க டாக்ஸ் கலெக்டரை கூப்பிட்டாரு அவனும் வந்துட்டான். இயேசு 12 பேரை அழைத்திருந்தார். இதே அழைப்பை தான் ஆண்டவர் அந்த வாலிபனுக்கு கொடுக்கின்றார். There was not different calling. That was the same calling. ஒருவேளை அன்றைக்கு அவன் இயேசுவுக்கு பின்னால வந்திருந்தானா, இயேசுவுக்கு 13வது சீடனாக யார் இருந்திருப்பா தெரியுமா? அந்த வாலிபன் இருந்திருப்பான். ஆனால் அவன் அன்றைக்கு வரவில்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அன்றைக்கு மாத்திரமல்ல, ஆண்டவர் இன்றைக்கும் அவர் கொடுக்கிற அழைப்பு இட் இஸ் சேம், அதே அழைப்பு தான். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் வெவ்வேறு விதமாக அழைக்கிற தேவன் அல்ல, அவர் எல்லாருக்கும் ஒரே அழைப்பு, என்னுடைய பின்னால வா, ஜஸ்ட் ஃபாலோ மீ, நான் எதை செய்கிறேனோ அதை நீயும் செய். தட்ஸ் அ சேம் அண்ட் சிமிலர் காலிங். பாருங்கள் பிரியமானவர்களே, ஆனால் அந்த மனிதனிடத்தில் அந்த வார்த்தை போகிறது. இப்ப பாருங்க 22வது வசனம் என்ன நடக்கிறது.
அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய்
இருந்தபடியினால்
இந்த வார்த்தையை கேட்டு மனமடிந்து துக்கத்தோட போய்விட்டான்.
ஓகே, கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்ப என்ன நடக்கு பாருங்க. இந்த மனிதன் வேகமா ஓடி வந்தான், இயேசுவின் பாதத்துல விழுந்தான், கற்பனை எல்லாம் கை கொள்றவனாய் இருந்தான். ஒரு குறைவு இருக்குன்னு ஆண்டவர் சொன்னாரு. ஆண்டவர் சொன்னார், எல்லாவற்றையும் விட்டுட்டு என் பின்னாடி வான்னு சொன்னாரு. அதை கேட்ட மாத்திரத்துல அவன் துக்கத்துடனே திரும்பி போனான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யூனோ ஏன் போனான் தெரியுமா? பிகாஸ் ஹி வாஸ் ரிச். அவன் செல்வந்தனாக இருந்தான். ஆண்டோருக்கு செல்வந்தனை பிடிக்காதுன்னு நம்ம பிடிக்காதான்னு கேட்டால் ஆண்டோருக்கு பிடிக்கும். காட் மேக்ஸ் பீப்புள் ரிச். ஆனால் ஏன் அவன் துக்க முகமாய் போனான்? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒருவேளை கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் ஏழ்மையானவர்கள், உலகத்தில் கஞ்சிக்கு லாற்றி அடிக்கிறவர்கள், வெறுமையானவர்களை மட்டுமே தேவன் தமக்கென்று அழைக்கிறவரும் அல்ல, தெரிந்தெடுக்கிறவரும் அல்ல. ஆண்டவர் எல்லாரையும் அழைக்கிறார். ஆனால் பிரியமானவர்களே, தேவன் இவ்வளவு காலம் நமக்கு கொடுத்தவைகள் தேவனுக்கு பின் நம்மை நடக்கக்கூடாதபடி பிடித்து இழுக்கிறது என்று சொன்னால் தட் இஸ் அ டேஞ்சரஸ் பிளஸ்ஸிங். அங்கதான் பிரியமானவர்களே, ஆபத்தான ஆசீர்வாதமாய் அது மாறிவிடுகிறது. இந்த செல்வனுக்கு என்ன ஆபத்து தெரியுமா? He was very rich. Richness is not sin, but here that became dangerous. ஆபத்தாக அவன் வாழ்க்கையில் காணப்பட்டது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒருவேளை ஆண்டவர் பாருங்க நம்மை நிறைய காரியம் நம்மை பிடித்து வைக்கும். ஆண்டவர் சில நேரங்களில் சொல்வார், அதை விட்டு விட்டு வா என்று சொல்வார். ஆனால் நீங்களும் நானும் என்ன சொல்லுகிறோம்? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் உடனே வருகிறோமா? உடனே அவைகள் நம்மை பிடித்து கொண்டிருக்க விடுகிறோமா? அல்லது இயேசுவுக்கு பின் நடக்க நாம் விரும்புகிறோமா? ஆனால் இந்த மனிதன் என்ன பண்ண தெரியுமா? துக்கத்தோடு போயிட்டான். ஏன் தெரியுமா? கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அவனுடைய பொக்கிஷம் அவனை பிடித்து கொண்டு தேவனுக்கு பின் நடக்கக்கூடாதபடி இருத்தது. அவனுக்கு பொக்கிஷம் மட்டுமல்ல, அவனுக்கு பொக்கிஷத்தைப் போல இன்றைக்கு உலகத்தில் வாழும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் பல வருடமாய் ஆண்டவரை அறிந்து கொண்டவர்கள் வாழ்க்கையில ஏதோ ஒன்று உங்களையும் என்னையும் இன்றைக்கு தேவனை பின் தொடர முடியாதபடி இழுத்து கொண்டிருக்கிறது, ஊழியம் செய்யக்கூடாதபடி இழுத்து கொண்டிருக்கிறது, தேவனுக்காக வைராக்கியமாய் பரிசுத்தமாய் வாழ முடியாதபடி இழுத்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவ பிரியமானவர்களே, ஆண்டவர் அவருடைய பக்கத்திலே இருப்பதை அவர் ஆயத்தத்தோடு அழைக்கிறார். தட்ஸ் அ ஒன் சைட் சிக்னல் இஸ் ரெடி. நம்ம கார் ஓட்டும் போது நம்ம என்ன பண்ணுவோம், கண்ணில் பார்த்துட்டே இருப்போம், எப்ப கிரீன் விடும் என்று பார்த்து கொண்டே இருப்போம். கிரீன் விழுந்த மாத்திரத்தில் இட் இஸ் அவர் டியூட்டி டு மூவ். நாங்கள் கிரீன் விழுந்தப்பட உட்கார்ந்து பார்த்து கொண்டே இருப்போம் என்று சொன்னால் அடுத்து நமக்கு பின்னால் வர்ற வண்டிக்கார அவர் ஹங் கிடைப்பான். அப்பதான் நமக்கு தெரியும், ஓ ஐ ஆம் ராங், நான் தவறிவிட்டேன். ஏன்னா பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை அழைக்கின்ற பொழுது ஹீ கிவ்ஸ் ஒன் சைட் லைட், அவர் கிரீன் போடுறாரு, நீங்களும் நானும் இன்னொரு பக்கத்தில் ஆண்டவரே நான் ரெடி, நான் என்ன செய்ய வேண்டும், நான் பின்தொடருகிறேன் என்பதை நாமும் ஆயத்தத்தோடு சொல்ல வேண்டும். ஆனால் இந்த வாலிபனை பாருங்கள், அவன் முகம் வேறுபட்டது, கருத்து போனது, அவனுக்கு கோபம் வந்தது, அவன் துக்க முகமாய் அவன் என்ன செய்தான், திரும்பி போனான். காரணம் என்ன தெரியுமா, அவனுடைய அந்த வசனத்தில் அவனுடைய ரியாக்ஷன் எல்லாம் பட்டியலிடப்பட்டிருக்கிறது. அவன் எதிர்பார்த்திராத நாளாக அது மாறியது, அவன் முகம் கருகி போனது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, சில பேர் நினைப்பாங்க என்கிட்ட ரொம்பலாம் பணம் இல்லை, ஸோ ஐ டோன்ட் ஹவ் எனி ப்ராப்ளம். ஹியர் இட் இஸ் நாட் த கேஸ். நம்மிடத்தில் எவ்வளவு அதிகமாக இருக்கிறது, எவ்வளவு குறைவாக இருக்கிறது என்பது முக்கியமல்ல, நம்மிடத்தில் இருக்கிறவைகள் நம்மை பிடித்து கொள்கிறதா, நம்மிடத்தில் இருக்கிறவைகள் நம்ம அதையும் கடந்து தேவனுக்கு பின்னடக்க ஆயத்தமாக இருக்கிறோமா, தட் இஸ் அ க்வெஸ்டியன். நம்மிடத்தில் நிறைய இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில பேர் நினைப்பாங்க, ஐயோ நம்மெல்லாம் பெரிய கோடீஸ்வரன் இல்லாததுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த அதிகாரத்தில் ஏன் சொல்லுவார் தெரியுமா, ஒட்டகம் வந்து ஊசியின் காதில் நுழைவது போலதான் பரலோக ராஜ்யத்தை ஒரு ஐஸ்வர்யவான் போவது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்புறம் எவ்வளோ கஷ்டம், எங்களுக்கெல்லாம் ஈஸி, ஏன்னா நாங்களாம் ரொம்ப பெரிய பணக்காரர்கள். பிரியமானவர்களே அப்படி அல்ல. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, எவ்வளவு ஆஸ்தி எனக்கு இருக்கிறது, அதில் எவ்வளவு ஆஸ்தி நான் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறேன், எவ்வளவு ஆஸ்தி என்னை அடிமைப்படுத்தி இருக்கிறது, அதுதான் க்வெஸ்டின். என்கிட்ட இருக்கிற திறமையா இருக்கலாம், என் நேரமாக இருக்கலாம், என்னுடைய முயற்சிகளாக இருக்கலாம், என் பொருளாதாரமாக இருக்கலாம், என் சரீர பலனாக இருக்கலாம், நான் அவைகளை என்னுடைய கரத்தின் கீழ் வைத்திருக்கிறேனா, அல்லது அவைகளால் நான் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறேனா. நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, யாருக்கு வேண்டும் என்றாலும் இந்த சூழ்நிலை வரலாம். இயேசு பணக்காரங்களெல்லாம் அடைக்கல நினைச்சிங்களா, மார்த்தாள் மரியாள் லாசரு அந்த நாட்களில் ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் ஃபேமிலி. ஏன் தெரியுமா, அவங்க வீட்டுக்கு எப்போ போனாலுமே இயேசுவும் 12 சீடர்களும் போய் தங்குவார்கள். யோசித்து பாருங்க, இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு 12 கெஸ்ட் வரேன்னு சொன்னால் அமெரிக்காலேயே நம்ம 10 வாட்டி யோசிப்போம் எஸ்ஆர் நோ சொல்லுவதற்கு. ஆனால் மார்த்தாள் மரியாள் வீட்டில் 100 வேலையாட்கள் இருந்தார்களாம், அவர்கள் ஒரு செல்வ செடிப்புள்ள குடும்பமாக இருந்தார்களாம். எனவே தான் இயேசு அந்த வீட்டில் போய் தங்குவார். அங்கே வீட்டு வேலை சமையல் செய்வதற்கும் ஆள் இருப்பார்கள். ஆனால் இயேசு வரும்போதெல்லாம் மார்த்தாள் என்ன செய்வாள் தெரியுமா, இயேசுக்காக விசேஷமாய் ஆகாரத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்ல இப்போ அவள் கிச்சனில் உட்காருவார். ஆனால் ஆண்டவர் அவங்களிடத்தில் போய் சொல்லலை, உங்கள் சொத்தெல்லாம் எல்லாவற்றையும் நீங்கள் யாருக்கா தானம் பண்ணிட்டு என் பின்னாடி வாருங்கள் என்று அழைக்கவில்லை. சகேயு இன்னொரு செல்வந்தன், அவனே பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான் என்கிட்ட எவ்வளோ சொத்து இருக்குது, அவன் வீடே பெரிய வீடு. ஆண்டவர் அவனை அழைக்கின்றார், வா உன் வீட்டில் தங்க வேண்டும். ஆண்டவர் அவங்ககிட்ட கூட சொல்லலை, உங்ககிட்ட சொத்தெல்லாம் விட்டுரு எல்லாத்தையும் தூக்கி போடு, ஆண்டவர் சொல்லவில்லை. ஆண்டவர் யாருடைய சொத்தையும் தூக்கி போட ஆண்டவர் சொல்லுவதில்லை. மாறாக தேவன் சொல்லுகின்ற உண்மை என்ன தெரியுமா பிரியமானவர்களே, நாம் தேவனை பின்தொடர்ந்து வருவதற்கு என் பொக்கிஷம் என்னை பிடித்து பின்னோக்கி இழுக்கிறது என்று சொன்னால் ஐ நீட் டு பி கேர்ஃபுல், நான் கவனமாக இருக்க வேண்டும். எனி திங் எதுவானாலும் சரி, நான் கவனமாக இருக்க வேண்டும். அப்ப நம்ம கேட்கலாம், அதுக்கு என்ன நான் செய்ய வேண்டும். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, God is telling to be generous, தாராளமான மனநிலையோடு இரு, தாராளமாக இரு என்பதை தான் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவர் சொன்னாரு, நீ எல்லாம் வித்துட்டு என்கிட்ட கொண்டு வந்து மொத்த சொத்தையும் டெபாசிட் பண்ணிட்டு வாழலாம் சொல்லலை, அதை விற்று ஏழைகளுக்கு கொடு என்று சொல்கிறார். God wanted to just tell him that உனக்கு என்று மட்டுமே சேர்த்து வைத்துக் கொள்ளாதே, you need to share with the poor and the needy, எல்லாரோட கூட அதை கொடு என்று சொல்கிறார். அதை சொல்லுகிற உண்மை என்ன தெரியுமா, டெவலப் ஜெனரோசிட்டி, தயாளம் உள்ள குணத்தை உனக்குள் நீ கொண்டு வா. சுயநலத்தோடு நான் தான் எல்லாம் தெரிந்தவன் என்பது அல்ல. உன்னை காட்டிலும் உன்னிடத்தில் இருக்கிறவைகள் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக மாற்று என்று சொல்கிறார் கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை. சில பேர் நினைப்பாங்க, சில பேர் இன்றைக்கு கூட சில இடங்களில் எல்லாத்தையும் என்ன செய்து விடுகிறார்கள், ஆலயத்துக்கு வந்து எழுதி வச்சுங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் தவறு பிரியமான. வேதம் அதை ஒரு நாளும் சொல்லவில்லை. ஆண்டவர் அதை ஒரு நாளும் எதிர்பார்ப்பதும் இல்லை. வேதத்தில் பணத்தை குறித்து 800 இடத்துல ஆண்டவர் பேசுகின்றார். வார்த்தையில் பார்த்தீங்கன்னா பொக்கிஷம், ஆஸ்தி, சொத்து, சம்பத்து, ஐஸ்வர்யம், கணம், நிறைய காரியங்கள் பேசப்பட்டு இருக்கிறதனால் ஆண்டவர் எங்கேயுமே வந்து எல்லாத்தையும் என்கிட்ட கொண்டு வந்து போற்றுன்னு சொல்லவில்லை. ஈவன் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் மல்கிய தீர்க்கதரிசி மூலமாக சொல்லும் போது தசம பாகத்தை கொண்டு வந்து போடு என்று சொன்னார். பெரிய மாணவர்களே, அநேக நேரங்களில் நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நம்ம கேட்கலாம், ஹவு கேன் ஐ ஃபாலோ கிரைஸ்ட், நான் எப்படி இயேசுவுக்கு பின் தொடர முடியும், என்னை பின்னாக இழுப்பதற்கு ஒரு சக்தி என்னை எப்போது இழுத்து கொண்டே இருக்கிறதே. என் பொக்கிஷமாக இருக்கலாம், என் பணமாக இருக்கலாம், எதுவானது, எப்படி நான் பின்வரலாம். முதலாவது காரியம், we have to know money is gift of God to me. எனக்காக தேவன் கொடுத்த ஒரு பரிசு அல்லது நான் பயன்படுத்துவதற்கு தேவன் தந்திருக்கிற ஒரு கிருபை என்பதை நாம் உணர வேண்டும். Whatever we have, நம்ம நினைக்கலாம் நான் வேலை செஞ்சேன் எனக்கு சம்பளம் வந்தது, நான் அதிகமாய் உழைத்தேன், நான் உழைப்புக்குரிய ஊதியத்தை நான் பெறுகிறேன். நல்லதுதான் பிரியமானவர்களே. நம்மெல்லாம் ஒரு செக்கை எழுதி ஒருத்தர்கிட்ட கொடுக்குறோம். அந்த செக்கை வாங்கிட்டு போகிறவர் அந்த செக்கை அவருக்கு எப்போது பணமாய் மாறும் தெரியுமா? நமக்கும் தெரியாது, அவருக்கும் தெரியாது. இடையில் ஒருவர் இருப்பார், பேங்க்ல ஒரு ஆபீசர். அவர் உங்கள் அக்கௌண்ட்டை பார்ப்பாரு, இந்த அக்கௌண்ட்ல பணம் இருக்கு, இந்த அக்கௌண்ட்டுக்கு இந்த பணம் மாற வேண்டும், எஸ் என்று அடிப்பார், பணம் மாறிவிடும். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் அந்த வேலையை தான் செய்து கொண்டிருக்கிறார். யாருக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்கிற வேலையை தேவன் செய்கிறார். ஒருவேளை உலக பிரகாரமாக மனிதன் கொடுப்பதை அல்லது இன்னொருவருக்கு மாற்றும் போது எந்த அதிகாரி அதை மாற்றிவிட்டார் என்பதை நம்ம அறியாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, எல்லாவற்றையும் நானே கொடுத்தேன் என்று ஆண்டவரே சொல்லுகின்றார். அப்ப நான் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே, நோ தட் All we have is a gift of God. இந்த மனநிலை முதலாவது நமக்கு அவசியமாக இருக்கிறது. இரண்டாவது காரியம், we need to practice gratitude. ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். Whatever we have, just thank God. ஆண்டவர் இதை எனக்கு கொடுத்திருக்கிறார். This all blessings. இதையெல்லாம் என்னுடைய பலத்தினால் பெற்றவைகள் அல்ல, தேவ கிருபையினால் நான் பெற்றிருக்கிறேன். We are called to say thanks to God. ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும், உம்முடையதை நான் பயன்படுத்துகிறேன், அதற்காக நன்றி. எவ்வளவு இயற்கையாய் காற்றை தருகிறேன், எவ்வளவு இயற்கையாய் இயற்கையின் அழகை தருகிறேன், எவ்வளவு இயற்கையாய் நான் எதிர்பார்த்திராத நன்மைகளை தருகிறேன். ஐ நீட் டு சே, ஐ நீட் டு பிராக்டிஸ் கிராட்டிடியூட். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நிறைய நேரங்களில் நம்ம நினைக்கிற என்ன தெரியுமா, நம்மிடத்தில் ஒன்றுமே இல்லை, ஆண்டவர் எனக்கு என்னத்தை கொடுத்தார், எத்தனை பேருக்கு ஆண்டவர் என்னெல்லாம் கொடுத்துருக்காரு என்று நினைக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய கண் திறக்கப்பட வேண்டும். நம் வாழ்க்கை இனிமையாய் மாறும். எப்போ தெரியுமா? இவைகள் எல்லாம் தேவன் கொடுத்தார் என்பதை நினைக்கும் போது நம்முடைய சூழ்நிலை மாறும், நம்முடைய வாழ்க்கை நிலை மாறும், நமக்குள்ளாக ஒரு மாற்றம் உண்டாகும். மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியினால் நிரமும். இன்னைக்கு ஏன் நிறைய பேர் வாழ்க்கையில் மகிழ்ச்சியில் தெரியுமா? அவங்ககிட்ட பெரிய வீடு இருக்கு, அவங்ககிட்ட பெரிய கார் இருக்கு, அவனிடத்துல எல்லாமே இருக்கிறது, பட் ஐ டோன்ட் ஹாவ் எனி திங். பெரியமானவர்களே, just sit and think and look unto God, what all the blessings God has blessed us with. பெரியமானவர்களே, அநேகருக்கு இல்லாதவைகளை தேவன் நமக்கு தந்திருக்கிறார், அநேகரிடத்தில் இல்லாத நன்மைகளை தேவன் தந்திருக்கிறார். So we are called to ஆண்டவருக்கு நன்றி சொல்ல நாம் அழைக்கப்படுகிறோம். மாத்திரமல்ல, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, we are called to practice generosity. ஆண்டவர் நமக்கு தந்த வாழ்க்கையில் தயால குணம் உள்ளவர்களாக நீங்களும் நானும் வாழ வேண்டும். We need to develop God's honoring approach. கர்த்தர் எதை விரும்புகிறாரோ அந்த தன்மைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பக்குவப்படுத்த வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு ஓல்டு சேயிங் ஒன்று சொல்லுவார்கள், Give first, save second, live on the rest. முதலாவது ஆண்டவருக்கு கொடு, இரண்டாவது சேர்த்து வை, மூன்றாவது திருப்தியாக இந்த உலகத்தில் நீ வாழ முடியும். ஒருவேளை நம்ம கேட்கலாம், முதல்ல கடவுளுக்கு கொடுத்தா எப்படி இதெல்லாம் முடியுமா? கடவுள் ஏன் நம்ம எல்லாத்தையும் கொடுக்கணும், அவர் தான் எல்லாம் வச்சிருக்காரு. பிரியமானவர்களே, கடவுளுக்கு கொடுக்கின்ற ஒவ்வொன்றும் நீங்களும் நானும் யார் என்பதை உணரச் செய்கிறது. We need to save, சேர்த்து வைக்க வேண்டும். பல நேரங்களில் நம்ம எதிர்காலத்தை குறித்து நமக்கு ஒரு சிந்தனை இருக்கும், பிள்ளைகளுடைய படிப்பை குறித்து இருக்கும், எதிர்காலத்தில் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சேர்த்து வைக்க முடியும். சேர்த்து வைக்காதே என்று வேதம் ஒரு நாளும் சொல்லவில்லை. நீதிமொழிகள் புஸ்தகத்தை எடுத்து படித்து பாருங்கள், எல்லா பக்கங்களிலும் ஆண்டவர் சேர்த்து வைப்பதை குறித்து நீதிமொழிகளுக்கு எழுதுகிற ஞானி கற்றுக்கொள். எறும்பு நடத்துல போய் கற்றுக்கொள், அது எப்படி கோடை காலத்தில் எப்படி சேர்த்து வைக்கிறது என்பதை பார் என்று கற்றுக் கொடுக்கின்றார். அப்போ கிறிஸ்துவுக்கு பிரியமாகலே, we need to give to God, we need to save for future. At the same time, we are called to live in content, திருப்தியாய் வாழ வேண்டும். இந்த திருப்தியான வாழ்வு நிலை எப்போது உருவாக தெரியுமா? When we share with God, when we share with others, automatically அந்த திருப்தியான வாழ்வு நிலை வருகிறது. கிறிஸ்துவுக்கு பிரியமாகலே, சில நேரங்களில் அநேகர் நினைக்கிறாங்க, இருக்கிறது எல்லாம் எனக்கு மட்டுமே, எனக்கு மட்டுமே. அதனுடைய முடிவு பார்த்தீங்கன்னா, அவர்கள் தேவனை பின்தொடர முடியாதபடி தடுத்து போடுகிறது. ஒருவேளை ஒரு பக்கம் நாம் பெற்றவைகளை, நம்ம நம்மிடத்தில் இருக்கிறவைகளை நாம் என்ன செய்கிறோம், அதிகமாய் உணர் யோசித்து யோசித்து இவ்வளவு நான் வைத்திருக்கிறேன் என்று நினைக்கும் பொழுது தேவனை பின்தொடர முடியாமல் நம்மை பின்னோக்கி இழுக்கிறது. அதே போல இன்னொரு காரியம், நம்ம வாசிக்க கேட்ட முதல் வேத பகுதியில் பார்க்கிறோம், ஆதியாகமம் புஸ்தகத்தில் நம்ம பார்க்கும்போது ஆதியாகமம் 4:5 வாசியுங்கள். அவன் தேவன் அண்டை வரக்கூடாதபடி அவனை தடுத்து இழுத்து போட்ட காரணம் என்ன தெரியுமா? அவன் தன்னை மட்டுமே யோசித்தான். மற்றவர்களுடைய வாழ்க்கையை, மற்றவர்களுக்கு ஆண்டவர் யார் என்பதை அறிய மறந்தான். கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக நேரங்களிலே we just evaluate others with our own eyes. நம்முடைய கண்களின் பார்வையில் மற்றவர்களை நாம எடை போடும் பொழுதெல்லாம் நமக்கு மற்றவர்களை பார்க்க மற்றவர்கள் மீது எரிச்சல் தான் அதிகரிக்கிறது. ஆனால் மற்றவர்களை தேவனுடைய பார்வையில் பார்க்க பழகுகின்ற பொழுது நாம் மற்றவர்களை எரிச்சல் அடைவதில்லை, மாறாக நேசிக்க பழகுகிறோம், மற்றவர்களை அன்போடு ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கின்றோம். கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வாட் இஸ் அவர் நாலேஜ் அபவுட் அவர் ஸ்கில், அவர் ரிச்னஸ், அவர் ஹெல்த் அண்ட் அவர் பிளஸ்ஸிங்ஸ்? நாம் நம்முடைய காரியங்களை குறித்து என்ன கண்ணோட்டத்தை பார்க்கிறோம்? தேவனுடைய கண்களில் பார்ப்போம் என்று சொன்னால் கண்டிப்பாக நாம் என்ன செய்ய மாட்டோம், ஒரு நாளும் மற்றவர்களை துன்புறுத்துவதற்கு நாம் நம்மை அனுமதிக்க மாட்டோம். ஆனால் காயின் என்ன செய்தான் தெரியுமா? ஆபேலை கொன்று போட்டான். தேவனுடைய தேவனால் கடைசியில் சபிக்கப்பட்டான். ஆண்டவர் கேட்கிறார், எப்பா ஏன் அவனுக்கு நீ கொலை செய்ய வேண்டும்? ஒருவேளை பிரியமானவர்களே, அவனால் தேவனுடைய பார்வையில் தன் சொந்த சகோதரனை பார்க்க முடியவில்லை. இன்றைக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு எத்தனையோ ஆசீர்வாதங்களை கொடுத்திருந்தாலும் அந்த ஆசீர்வாதங்களை சில நேரம் நம்மை பின்னோக்கி இழுத்து தேவனை பார்க்க கூடாதபடி, தேவனை பின்தொடரக்கூடாதபடி, தேவன் வழியை புரிந்து கொள்ள கூடாதபடி நம்மை இழுக்கிறது என்று சொன்னால் தட் இஸ் டேஞ்சரஸ். அதுதான் மிக மிக ஆபத்தானது. கிறிஸ்தவர்களுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் என்ன செய்வோம் என்று தெரியுமா? இயேசு ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடம் மூவ் ஆகிட்டே இருந்தார். வி ஆர் கால் டு மூவ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ் அப்படின்னு சொன்னால் இயேசுவை பின்தொடர்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரே இடத்துல உட்கார்ந்து கூட்டம் போட்டுட்டு இதுதான் வாழ்க்கை என்று சின்ன வட்டத்திற்குள் ஆண்டவர் நம்மை இருக்க அழைக்கவில்லை. என் பின்னே நடந்து வா என்று சொல்கிறார். நடக்கின்ற ஒரு அனுபவம் அவசியமாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வாட் ஆல் த திங்ஸ் ஹோல்டர்ஸ், நம்மை எவைகள் பிடித்து கொள்கிறதோ அவைகளை சரியாக ரகம் கண்டுபிடிப்போம், அவைகளை நம்மை விட்டு அகற்றுவோம், ஆண்டவருக்கு பின் நடப்போம். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு கிருபையின் வாழ்வை நமக்காக வைத்திருக்கிறார். இயேசுவுக்கு பின் நடந்து வந்தவர்களை ஒருவரையும் கர்த்தர் வெறுமையாய் விட்டுவிடவில்லை, மாறாக ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்தார். இந்த நாளிலும் கூட கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாமும் நம்மை தேவனண்டை வர தடையாய் இருக்கிறவைகளை அப்புறப்படுத்திவிட்டு தேவனை பின்தொடர்வோம். கர்த்தர் நம்மையும் நம்முடைய வாழ்வையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். இப்பொழுது நாம் அறிவிப்புகள் கேட்போம்.